எபிரேயர் அதிகாரம் 7. மெல்கிசேதேக் சாலமின் ராஜா. அவன் மிக உயர்ந்த தேவனுடைய ஆசாரியனுமாகவும் இருந்தான். ராஜாக்களை வென்றுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த ஆபிரகாமை மெல்கிசேதேக் சந்தித்து ஆசி வழங்கினான். அதன் பிறகு 10ல் ஒரு பங்கை ஆபிரகாம் அவனுக்கு கொடுத்தான். சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக் என்ற பெயருக்கு இரு பொருள் உண்டு. மெல்கிசேதேக் என்பதற்கு நன்மையின் ராஜா என்ற பொருளும், சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்ற பொருளும் உண்டு. இவனது தாய் தந்தையாரை பற்றி எவருக்கும் தெரியாது. எங்கிருந்து வந்தான் என்றும் தெரியாது. எங்கே பிறந்தான், எப்பொழுது இறந்தான் என்றும் ஒருவனுக்கும் தெரியாது. இவன் தேவனுடைய குமாரனைப் போன்றவன். அவன் என்றென்றைக்கும் ஆசாரியனாகவே இருக்கிறான். போரில் கைப்பற்றிய பொருட்களில் 10ல் ஒரு பங்கை ஆபிரகாம் இவனுக்கு கொடுத்ததின் மூலம் இவன் எவ்வளவு முக்கியமானவன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இப்போது லேவியின் வாரிசுதாரர்களாக உள்ள ஆசாரியர்கள் இஸ்ரவேலைச் சேர்ந்த மக்களிடமிருந்து 10ல் ஒரு பாகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென சட்டம் கூறுகிறது. அதாவது, ஆபிரகாமின் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பினும் கூட மக்களிடமிருந்து இந்த 10ல் ஒரு பங்கை அவர்கள் வசூலிக்கிறார்கள். இப்பொழுது மெல்கிசேதேக் ஆபிரகாமிடமிருந்து 10ல் 1 பெற்றுக்கொண்டு தேவனுடைய விசேஷ வாக்குறுதிகளை பெற்ற ஆபிரகாமை ஆசீர்வதித்தான். மிகப்பெரிய மனிதர்களே சிறியவர்களை ஆசீர்வாதம் செய்வார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். ஒரு புறத்தில் வாழ்ந்து மடிகிற ஆசாரியர்களால் 10ல் 1 பாகம் வசூலிக்கப்படுகிறது. இன்னொரு புறத்தில் இன்னும் உயிருடன் இருப்பதாக சொல்லப்படுகிற மெல்கிசேதேக்கால் 10ல் 1 பாகம் வசூலிக்கப்படுகிறது. உண்மையில் ஆபிரகாமின் மூலமாக லேவியே 10ல் 1 பாகத்தை மெல்கிசேதேக்கு கொடுத்தான் என்று கூட நீங்கள் சொல்லக்கூடும். ஏனெனில் மெல்கிசேதேக் ஆபிரகாமை சந்தித்தபோது லேவி இன்னும் பிறந்திருக்கவில்லை. தன் முன்னோரான ஆபிரகாமின் சரீரத்திலேயே இன்னும் அவன் இருந்தான். லேவி பரம்பரை ஆசாரிய முறைமைகளை அடிப்படையாய் கொண்ட சட்டத்தை இஸ்ரவேல் மக்கள் பெற்றார்கள். ஆனால் இம்முறைமையினால் மக்கள் ஆன்மீக முதிர்ச்சியை அடைய முடியவில்லை. ஆரோனைப் போல் அல்லாமல் மெல்கிசேதேக் போன்ற வேறொரு ஆசாரியன் அவசியமானார். ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். எப்போதும் ஒரு ஆசாரியனாக சேவை செய்திராத ஒரு குடும்ப குழுவினைச் சேர்ந்த ஒரு மனிதரை பற்றி இப்பகுதிகள் பேசுகின்றன. நமது கர்த்தர் யூதாவின் குடும்ப குழுவிலிருந்து வந்தவர் என்பது தெளிவு. மோசேயும் இந்த குடும்ப குழுவிலிருந்து வரும் ஆசாரியர்களை பற்றி எதுவும் கூறவில்லை. மெல்கிசேதேக் போன்ற ஒரு வித்தியாசமான ஆசாரியர் வருவார் என்பதால் இது மேலும் தெளிவாகிறது. மாம்சிகமான பரம்பரை பற்றிய சில சட்டங்களினால் ஆசாரியனாகாமல் அழிக்க முடியாத ஜீவனுக்குரிய வல்லமையால் அவர் ஆசாரியனாகிறார்.
நீர் மெல்கிசேதேக்கே போன்று என்றென்றைக்கும் உரிய ஆசாரியராக இருக்கிறீர்
என்று வேதவாக்கியங்களில் ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த பழைய சட்டம் இப்போது மாற்றப்பட்டிருக்கிறது. ஏனெனில் பழைய சட்டம் பலவீனமானதும் பயனற்றதுமாயிருந்தது. மோசேயின் நியாயப்பிரமாணமானது எதையும் முழுமையாக்கவில்லை. எனவே சிறிதளவேனும் நல்ல நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டது. மேலும் அதன் மூலமாகத்தான் தேவனுக்கு அருகில் வருகிறோம். இது மிக முக்கியமானது. மற்றவர்களை ஆசாரியர்களாக்கிய போது ஆணை எதுவும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இயேசுவை பிரதான ஆசாரியனாக்கிய போது தேவன் பிரமாணம் கொடுத்தார்.
நீரே என்றென்றைக்கும் ஆசாரியனாக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டு உரைத்தார். மேலும் அவர் தன் மனதை மாற்றிக்கொள்ள மாட்டார்
என்றும் அவர் சொன்னார். மிகச்சிறந்த உடன்படிக்கைக்கு இயேசுவே ஒரு நிரூபணமாக இருக்கிறார் என்பதே இதன் பொருளாகும். ஏனைய ஆசாரியர்கள் இறந்தார்கள், எனவே நிறைய ஆசாரியர்கள் இருக்க வேண்டும். இயேசுவே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியவர், எனவே மாற ஆசாரியத்துவம் கொண்டுள்ளார். எனவே தன் மூலமாக தேவனிடம் வருகிறவர்களை இயேசுவால் முழுமையாக இரட்சிக்க முடியும். ஏனெனில் நமக்காக பரிந்து பேச இயேசு எப்பொழுதும் வாழ்கிறார். ஆகவே இயேசுவே நமக்கு தேவையான சிறந்த பிரதான ஆசாரியர். அவர் பரிசுத்தமானவர். அவரிடம் எவ்வித பாவங்களும் இல்லை. அவர் குற்றமில்லாதவர். பாவிகளால் பாதிக்கப்படாதவர். இவர் பரலோகத்தில் மேலான நிலைக்கு உயர்த்தப்பட்டார். இவர் மற்ற ஆசாரியர்களைப் போன்றவர் அல்லர். அவர்கள் ஒவ்வொரு நாளும் பலி செலுத்த வேண்டியிருந்தது. அவர்கள் முதலாவது தங்கள் பாவங்களுக்காகவும் பின்பு மக்களின் பாவங்களுக்காகவும் பலி செலுத்த வேண்டியிருந்தது. ஆனால் இவரோ அவ்வாறில்லை. அத்தகைய தேவையும் இவருக்கு இல்லை. இவர் தன்னையே பலி கொடுத்திருக்கிறார். அதுவே என்றென்றைக்கும் போதுமானது. மோசேயின் சட்டம் மனிதர்களை ஆசாரியர்களாக நியமிக்கிறது. அம்மனிதர்களுக்கு பலவீனம் இருந்தது. ஆனால் ஆணை அடங்கிய அந்த பகுதி சட்டத்திற்கு பிறகு வருகிறது. மேலும் அது என்றென்றைக்குமாக பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய குமாரனான இயேசுவை பிரதான ஆசாரியராக நியமித்தது.